Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been studying through the Bible and we have now reached the first letter of Peter.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த பாடத்திட்டத்திலே நாம் இப்பொழுது முதல் பேதுருவுக்கு வந்திருக்கிறோம்.
We can say that the subject of this letter is described by Peter himself in the last chapter.
இந்த இருபத்தினுடைய கருப்பொருளை பேதுருவே கடைசி அதிகாரத்திலே விளக்கியிருக்கிறார்.
In chapter 5 verse 12.
ஐந்தாம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
He says there, I have written to you briefly exhorting and testifying that this is the true grace of God.
உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு நான் இதை எழுதுகிறேன் என்று சொல்கிறார்.
So he describes the subject of his letter as the true grace of God.
ஆகவே அவருடைய நிருபத்தினுடைய மைய பொருள் மெய்யான தேவ கிருபை என்று சொல்கிறார்.
So there's a lot of false grace being preached in the world today.
இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான பொய்யான கிருபைகள் பிரசங்கிக்கப்படுகிறது.
And the interesting thing is this is not only today, it was even in the first century there was false grace.
அறிவதற்கு விருப்பமான காரியம் என்னவென்றால் இது இன்றைக்கு மட்டுமல்ல முதல் நூற்றாண்டிலேயே பிரசங்கிக்கப்பட்டு வந்தது.
Where many people thought of grace as just a means of being forgiven and sinning endlessly.
கிருபை என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம், நாம் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
But true grace is exactly the opposite.
ஆனால் மெய்யான கிருபை என்பது அதற்கு நேர் மாறாக இருக்கு.
When we come under grace, Romans 6:14 says sin will not rule over you.
கிருபைக்கு கீழாக நாம் வருவோமேயானால் பாவம் நம்மளை ஆளாது என்று ரோமர் 6:14 வாசிக்கிறோம்.
The message of victory over sin and pressing on to perfection is hated by the devil and has been opposed for all 20 centuries.
பாவத்தின் மேல் ஜெயமுள்ள வாழ்க்கையும் பூரணத்தை நோக்கி கடந்து போவோம் என்கிற இந்த செய்திகளை முதல் நூற்றாண்டிலிருந்து சாத்தான் வலுவாக எதிர்க்கிறான்.
If you preach today that a believer will naturally sin and he can be forgiven, you'll be welcomed with wide open arms.
இயற்கையாகவே ஒரு விசுவாசி பாவம் செய்வான் ஆனால் அவன் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் பிரசங்கித்தால் பலராலே நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள்.
But if you preach that a believer should overcome sin,
ஆனால் ஒரு விசுவாசி பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று
பிரசங்கிக்கும்போது
கிருபைக்கு கீழாக நீங்கள் இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று பிரசங்கிக்கும்போது நீங்கள்
எதிர்க்கப்படுகிறீர்கள்.
ஆகவே அநேக பிரசங்கியார்கள் இதை பிரசங்கிப்பதை
நிறுத்திவிடுகிறார்கள்.
அநேகர் தாங்கள் இதை அனுபவிக்காதபடினாலே பிரசங்கிக்க முடியவில்லை. அதுவே
விஷயம்.
இப்படித்தான் அநேகருடைய வாயை மூடிவிட்டான் சாத்தான்.
But here Peter proclaims the true grace of God.
ஆனால் இங்கே பேது தேவனுடைய மெய்யான கிருபையை பிரகடனம் பண்ணுகிறார்.
And in the first letter he speaks about our calling to be holy.
முதல் நிருபத்திலே நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்.
How we were called by God in the past.
கடந்த காலங்களில் எப்படி நாம் தேவனாலே
தேர்ந்தெடுக்கப்பட்டோம்.
நம்மை பரிசுத்தமாக்கும்படி எப்படி நாம் இப்பொழுது சோதிக்கப்படுகிறோம்.
And the future hope we have.
நமக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன?
When Christ comes again.
கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது.
And then in chapter 2 and 3 he speaks about spiritual growth.
2 3 அதிகாரங்களிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து பேசுகிறார்.
Then about following Christ's example in chapter 4 in suffering.
4 அதிகாரத்திலே பாடுகளிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையை குறித்து பேசுகிறார்.
Then in chapter 5 he gives some advice to elders in the church and to younger brothers.
சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் சபையில் உள்ள வாலிபர்களுக்கும் உள்ள ஆலோசனையை 5 அதிகாரத்தில் சொல்கிறார்.
So in chapter 1
ஒன்றாம் அதிகாரத்திலே
he tells us a little bit about how God chose us.
தேவன் எப்படி நம்மை தேர்ந்தெடுத்தார் என்பதை குறித்து சொல்கிறார்.
Now we studied in Ephesians that God chose us before the worlds were created.
இந்த உலகங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று எபேசியரிலே படித்தோம்.
How does he choose?
எப்படி அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார்?
When he looks at the billions of people in the world, does he just randomly pick out one or two names and says, okay, you are going to heaven, you're going to be my child?
கோடான கோடி மக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே இங்கும் அங்குமாய் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து நீ என்னுடைய மகனா இருக்க போகிறாய் மகளா இருக்க போகிறாய் என்று எப்படி தேர்ந்தெடுக்கிறார்?
Then we would be accusing God of partiality.
அப்படி அவர் செய்வாரே ஆனால் அவர் பட்சபாதம் உள்ளவர் என்று நாம் தேவனை குற்றம் சாட்ட முடியும்.
We'd be accusing God of injustice in sense of creating some people and not giving them a chance to be saved.
தேவன் ஒரு சில மக்களை சிருஷ்டித்து அவர் ரட்சிக்கப்படுவதற்கு தருணமே கொடுக்காமல் விட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் தேவனை அநீதியுள்ளவர் என்று குற்றம் சாட்டலாம்.
Go to hell.
அவர் நரகத்துக்கு போக விடுவார் போவார்களே. இங்கே பார்க்கிறோம்.
How does God choose us?
தேவன் எப்படி நம்மை
தேர்ந்தெடுக்கிறார்? His foreknowledge.
அவருடைய முன்னறிவின்படி தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாம் வசனம்.
Foreknowledge means God can see the future.
முன்னறிவு என்று சொன்னால் தேவனாலே எதிர்காலத்தை நோக்கி பார்க்க முடியும். காலங்களுடைய கடைசி வரைக்கும் அவர் பார்க்க
முடியும். Without influencing anybody's decision, he knows what decision he is going to take.
யாருடைய தீர்மானத்தையும் அவர் மாற்றாதபடிக்கு அவர் என்ன தீர்மானம் எடுக்க போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
It's just like if you were seeing a cinema on a screen.
நீங்கள் ஒரு திரையிலே சினிமா காட்சியை பார்க்கிறீர்கள்.
Whatever those people are doing on that screen, you're not influencing them. You're only watching them.
நீங்கள் அங்கே சினிமாவிலே நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்கள் பாதி செல்வாக்கு செலுத்துவதில்லை, நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள் அவ்வளவுதான்.
The same way God can see a cinema of the whole future.
அதே போல முழு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு திரைப்படத்தை தேவன் பார்க்க முடியாது.
We can only see about the past.
நாம் கடந்த காலத்தை மட்டுமே பார்க்க முடியும்.
God can see the future.
ஆனால் தேவனோ எதிர்காலத்தையும் பார்க்க முடியும்.
He doesn't influence anything.
அவராகவே எதையும் செல்வாக்கு செலுத்துவதில்லை, ஆனால் பார்க்கிறார்.
And he sees so and so is accepting Christ.
இன்னார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். இன்னார் ஏற்றுக்கொள்கிறார். இன்னார் ஏற்றுக்கொள்கிறார்.
Okay, I choose them.
அவர்களை நான் தேர்வு செய்கிறேன்.
So we are chosen according to His foreknowledge.
ஆகவே தேவனுடைய முன்னறிவின்படி நம்மை அவர் தேர்ந்தெடுக்கிறார்.
Now that's not the complete answer.
இது முழுமையான பதில் அல்ல.
Because the Bible also says, Jesus says, I chose you.
நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று இயேசு சொல்கிறார்.
So God chose us too.
ஆகவே தேவனும் கூட நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
But we are elected according to His foreknowledge.
ஆனாலும் அவருடைய முன்னறிவின்படி நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
And further, He speaks about the importance of being faithful in trial.
உபத்திரவங்களிலே நாம் உண்மையா இருப்பதை குறித்து கீழே பேசுகிறார்.
He says here that if we go through various trials at this time, we can still rejoice, verse 6.
ஆறாம் வசனத்திலே பலவிதமான காரியங்களிலே துன்பப்பட்டாலும் நாம் சந்தோஷப்பட முடியும்.
Because the purpose of these trials is exactly like gold being put in the fire.
பொன்னானது அக்கினிலே போட்டு சோதிக்கப்படுவது போல அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள்
வருகிறது. Just like the gold is purified.
அந்த சுத்த பொன்னானது எப்படி சுத்திகரிக்கப்படுகிறதோ
your spiritual life will also be bring praise to God when you go through trials and is purified.
நீங்கள் சோதனைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய சுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு.
Now the comparison of this with gold being purified is interesting.
இந்த பொன் அக்கினால் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதற்கும் நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கும் உள்ள அந்த ஒப்பிட்டு பார்த்தல் சுவாரஸ்யமாக இருக்கிறது.
You can't purify gold by washing it with soap and water.
நீங்கள் பொன்னை சோப்பினாலே கழுவி தண்ணீராலே கழுவி சுத்திகரிக்க முடியாது.
It has to be put in the fire.
அது நெருப்பிலே போடப்பட வேண்டும்.
And when it's put in the fire only it can be purified.
அக்கினிலே போட்டால் மாத்திரமே அது சுத்திகரிக்கப்பட முடியும்.
And so
ஆகவே
our faith also can be tested only through trial.
நம்முடைய விசுவாசமும் உபத்திரவங்களின் மூலமாக மட்டுமே சோதிக்கப்பட முடியும்.
And that is why God allows trials in our life.
ஆகவே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்.
And he will give us grace. It says his power verse 5 can keep us.
அவருடைய பலனானது நம்மை காக்கும் என்று ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறோம். நம்மை பாதுகாக்க முடியும்.
And one day it will bring great glory to God in the day that Christ returns.
கிறிஸ்து வரும்பொழுது அது நமக்கு மிகுந்த கனத்தையும் மகிமையும் உண்டாக்கும்.
As it says in the last part of verse 7.
ஏழாம் வசனத்தின் கடைசியிலே பார்க்கிறது போல.
So we have past, present and future all in the first 7 verses.
ஆக முதல் ஏழு வசனங்களிலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்
மூன்றுமே சொல்லப்பட்டது. Chosen by God in the past.
கடந்த காலத்திலே தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டது.
Going through trials now.
இப்பொழுது உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறோம்.
That brings glory to Christ in the future.
அது வரக்கூடிய நாட்களிலே கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சி கன மகிமை உண்டாக்கும்.
Then it says here
பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது
about how God calls us verse 16 to be holy just because he is holy.
அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நம்மையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் அழைத்திருக்கிறார்.
And so he says just because you know God as a father now verse 17.
17 ஆம் வசனத்திலே பிதாவை தேவனை பிதாவாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே
you still need to have a reverence for him as a father.
இன்னும் பிதாவாய் இருக்கிறவருக்கு நீங்கள் மதிப்பும் மரியாதையும் செலுத்த வேண்டும்.
Because he judges everyone according to their works.
ஏனென்றால் அவருடைய கிரியைகளின்படி அவர் நியாயந்தீர்க்கிறவர் என்று பார்க்கிறோம்.
And so reverence him as a father.
ஆகவே பயத்துடனே நீங்கள் பிதாவை இடத்தில் நடந்து கொள்ளுங்கள்.
And further in chapter 2
இரண்டாம் அதிகாரத்திலே
he speaks about the necessity of growing in salvation through meditating on God's word.
தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது நிமித்தமாக இரட்சிப்பிலே வளருவதை குறித்து பேசுகிறார்.
He says God's word is like milk which a baby needs to grow.
ஒரு குழந்தை வளருவதற்கு தேவையான ஒரு பாலை போல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது.
So when you are born again you become a spiritual baby.
ஆகவே நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள்.
You must just like a baby cries for milk every day we must cry out for God's word.
ஒரு குழந்தை பாலுக்காக தினமும் அழுகிறது போல நாமும் தேவனுடைய வார்த்தைக்காக அழ வேண்டும்.
Whenever you see a baby crying out for milk
எப்பொழுதெல்லாம் ஒரு குழந்தை பாலுக்காக அழுகிறதை பார்க்கிறீர்களோ
we see that all around us almost every day.
ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நம்மை சுற்றியுள்ள காட்சிகளிலே பார்க்கிறோம்.
Remind yourself and ask yourself are you crying out for God's word like that?
நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படி அழுகிறீர்களா கதறுகிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்க.
If a baby is not fed with milk it dies.
ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கப்படாவிட்டால் அது மரித்து விடும்.
And that is why many believers die.
ஆகவே தான் அநேக விசுவாசிகள் மரித்து போகிறார்கள்.
They don't meditate on God's word.
தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலே.
In fact, one mark of a healthy baby is cries out for milk all the time.
ஆரோக்கியமான குழந்தையினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால் எல்லா நேரங்களிலும் பாலுக்காக அழுகிறது.
One mark of a person really born again is that he cries out for God's word all the time.
மனந்திரும்பின ஒரு மனிதனுடைய அடையாளம் என்னவென்றால் அவன் எப்பொழுதே தேவனுடைய வார்த்தைக்காய் கதறுகிறார்.
And then he goes on to say these newborn babes have to be built up in the church.
இந்த புதிதாய் பிறந்த குழந்தைகள் சபையிலே கட்டப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும்
என்று சொல்றார். They are like stones which are put into the church to be built together.
ஒன்றாக கட்டப்படுவதற்காக வைக்கப்பட்ட கற்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
And then in verse 13,
13th வசனம்
comes back to a subject which the apostles mentioned frequently.
அப்போஸ்தலர்கள் அடிக்கடி குறிப்பிட்டதான ஒரு பாடத்துக்கு வருகிறார்.
To submit to secular authorities.
பொதுவான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள்.
We saw that Paul mentions that in Romans and in Titus.
Paul தீத்து புத்தகத்திலேயும் ரோமர் புத்தகத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம்.
Here Peter mentions it too.
இங்கே பேதுரும் அதை குறிப்பிடுகிறார்.
Submit for the Lord's sake to every human authority.
கர்த்தர் நிமித்தம் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள்.
It may be a president or ruler of a country.
அது ஒரு நாட்டின் ஆளுகை செய்கிறவராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம்,
chief minister of a state.
அல்லது ஒரு மாநிலத்தின் முதல் மந்திரியாக இருக்கலாம்.
It says we have to submit to these authorities because
நாம் இந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
God is the will of God.
அது தேவ சித்தமாய் இருக்கிறது.
And even though we are free in Christ,
நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் சுயாதீனராய் இருந்தாலும் கூட,
we must not use that freedom, he says in verse 16, as a covering to do something evil.
தீமையான காரியத்தை செய்வதற்கு மூடலாக அதை நாம் இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தக்கூடாது.
And here is a good word for those who are working in different offices, factories, etc.
பல அலுவலகங்களிலே தொழிற்சாலைகளிலே வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Again, submission to secular authorities.
மீண்டும் பொதுவான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
Be submissive to your masters.
உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
With respect.
மதிப்புடனே, பயத்துடனே.
Not only to those who are good and gentle, but also if you have an unreasonable master, submit to him.
நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மட்டுமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள்.
And he says, even if you have to suffer unjustly in your office, submit.
நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலே அநீதியாக பாடுபட்டாலும் கூட நீங்கள் அடங்கியிருங்கள் என்று சொல்கிறார்.
If you do something wrong in your office and you're punished for it and you take it patiently, there's no great virtue in that.
உங்களுடைய அலுவலகத்திலே தவறு செய்து அது நிமித்தமாய் பாடுபட்டால் அதிலே ஒரு மதிப்பும் இல்லை.
But if you do what is right,
சரியான காரியத்தை செய்து,
and then you are badly treated in your office for some reason or the other,
அது நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ நீங்கள் தவறாய் நடத்தப்பட்டால்,
maybe because you're a Christian, you're being treated badly by your superior.
நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதனாலே உங்களுடைய மேலதிகாரி உங்களை தவறாய் நடத்தினால்,
you patiently endure it,
நீங்கள் அதை பொறுமையாய் சகித்தால்,
it says here this finds favor with God, verse 20.
20 வசனத்திலே பார்க்கிறோம் அது தேவனுடைய பார்வையில் பிரீதியாய் இருக்கும்.
If you want to find favor with God,
ஆகவே தேவனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமானால்,
endure suffering even when it is unjust,
அநீதியாய் நீங்கள் பாடுபட்டாலும் அதை பொறுமையாய் சகித்திருங்கள்.
I'm not saying you should be like a doormat.
நீங்கள் ஒரு காலடியை போல இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
Let other people do.
மிதியடியை போல எல்லாருமே வந்து மிதிப்பதற்கு நீங்கள் உங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
If you have a problem, you can always go to your boss and explain your problem to them.
உங்களுக்கு பிரச்சனை இருக்குமானால் உங்களுடைய மேலதிகாரத்தில் சென்று அவரிடத்தில் இந்த பிரச்சனையை சொல்லுங்கள்.
But if they are unreasonable,
ஆனால் அவர்கள் அநீதியுள்ளவர்களாக இருந்தால்,
you have only two options.
உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் தான்
இருக்கு. Either resign from that job and go and look for another job.
அந்த வேலையை விட்டு ஒன்று ராஜினாமா செய்து வேறு வேலையை தேடி போங்கள்.
But don't resign until you get another job, because it's very difficult in India nowadays to get another job.
இந்த நாட்களில் இந்தியாவில் வேலை கிடைப்பது கஷ்டமா இருக்கிறபடினாலே நீங்கள் வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு வேலையை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம்.
But otherwise, if you don't resign, then submit to that unreasonable boss.
அப்படி நான் ராஜினாமா செய்ய விரும்பவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த அநீதியுள்ள மேலதிகாரிக்கு கீழ்ப்படுங்கள்.
But to sit there and create problems is not an option.
ஆனால் அங்கே உட்கார்ந்து கொண்டே ஒரு பிரச்சனையை உண்டாக்குவது என்பது அது சரியல்ல.
He says, take the example of Christ.
கிறிஸ்துவின் மாதிரி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
Christ did always what was right.
கிறிஸ்து எப்பொழுதுமே செம்மையானதையும் நன்மையானதையும் செய்தார்.
He suffered.
ஆனாலும் அவர் பாடுபட்டார்.
Verse 21.
21
And he's left you an example.
அவர் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார்.
You must follow in his steps.
அவருடைய மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும்.
What are his steps?
அவருடைய மாதிரி என்ன, அடிச்சுவடு என்ன?
Listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
Here is the one place where it says we must follow in the steps of Jesus.
இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இங்கே ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Number 1.
முதலாவது காரியம்,
he did not do any sin.
அவர் பாவம் செய்யவில்லை.
So you should seek to walk without sin in your life.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க நீங்கள் தேட வேண்டும்.
And secondly,
இரண்டாவது,
he never told a lie, there was no deceit in his mouth.
அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அல்லது ஒரு பொய் சொல்லவில்லை.
That is where we have to follow in his steps.
இங்கே தான் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும்.
And third,
மூன்றாவது,
when people reviled him and accused him and told lies about him, he just kept quiet and he didn't revile in return.
அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் இருந்தார்.
But he kept on entrusting his case to the Father.
ஆனால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தன்னுடைய பிதாவினிடத்திலே காரியங்களை
ஒப்புக்கொண்டிருந்தார்.
அவரை பற்றி தவறான காரியங்களையும் பொய்யான
காரியங்களையும்
அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை.
He said, Father, you know the truth.
பிதாவே உமக்கு சத்தியம் தெரியும் என்று
சொன்னார். You judge righteously.
நீர் நியாயமாய் தீர்ப்பு
செய்வீர் என்று சொன்னார். I will say nothing.
நான் ஒன்றையும் சொல்ல மாட்டேன்.
Follow his example.
அவருடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
And he says he went so far as to even die for our sins on the cross.
அவர் எந்த அளவுக்கு சென்றார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும் அளவுக்கு சென்றார்.
Why did he die?
ஏன் அவர் மரித்தார்?
Not just that our sins may be forgiven.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது மட்டும் அவர் மன்னிக்கவில்லை.
Peter also speaks about being crucified with Christ.
கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்படும்படி என்று
பேதுரு பேசுகிறார். He says he died that we might die with him to sin.
நாமும் பாவத்துக்கு மரிக்க முடியாக அவர் மரித்தார்.
And we might rise again and live to righteousness.
நாம் நீதிக்காக பிழைத்திருக்க முடியாய் நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்.
By his wounds you are healed.
அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்.
Now many people take this verse to refer to physical healing.
அநேகர் இந்த வார்த்தையை சரீர பிரகாரமான சுகத்துக்காக எடுத்துக் கொள்கிறார்கள்.
But if you see the context in which it is spoken here,
இங்கே சொல்லப்பட்ட அந்த பின்னணியை பார்க்கும் பொழுது,
see it.
பாருங்கள்.
It says die to sin and live to righteousness.
பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது.
Because
ஏனென்றால்
by his wounds you are healed.
அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்.
So it's obvious he's speaking about being healed from sin.
ஆகவே பாவத்திலிருந்து குணமாகுதலை பற்றி தான் இது வெளிரங்கமாய் பேசுகிறது.
Because if it is true that Jesus' wounds have brought healing to all his children.
இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் அவருடைய காயங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் சுகமாக்குதலை கொண்டு வரும் என்றால்,
why is it millions of God fearing children of God are sick?
ஏன் தேவனுக்கு பயப்படுகிற லட்சக்கணக்கான தேவ ஜனங்கள் வியாதியாக,
and not only sick they die of their sickness.
அவர்கள் வியாதியாக இருப்பது மட்டுமல்ல அவர்கள் வியாதியிலே மரிக்கவும்
செய்கிறார்கள். These are not people without faith.
விசுவாசம் இல்லாதவர்கள் இவர்கள் அல்ல.
They are people with faith.
அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் தான்.
And if you say that such people didn't have faith for healing,
இப்படிப்பட்ட மக்களுக்கு சுகமாக்க முடியான விசுவாசம் இல்லை என்று சொன்னால்,
then how do you know they had faith for forgiveness of sins?
பாவ மன்னிப்புக்கு எப்படி அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது என்று தெரியும்?
Then you have to say probably all of them went to hell as well.
இல்லாவிட்டால் எல்லாருமே நரகத்துக்கு தான் போனார்கள் என்று நாம் சொல்லலாமே.
No, it's because of a faulty understanding of scripture.
இல்லை, வேதத்தை தவறாய் விளங்கிக் கொண்டது நிமித்தமாய்த்தான்.
By his stripes we are healed.
அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொன்னால்,
so clear in this verse to refer to spiritual healing from sin.
பாவத்திலிருந்து ஆவிக்குரிய குணத்தை பெற்றுக் கொள்வதை பற்றி தான் சொல்லுகிறது என்று இதை விளக்கமாய் புரிந்து
கொள்கிறோம்.
பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடிக்க என்கிற பின்னணியிலே இந்த வசனத்தை
சொல்கிறார்.
எப்படி கிறிஸ்து பாடுகளுக்கு தம்மை அடங்கி ஒப்பு கொடுத்தாரோ,
சர்வன்ஸ் மஸ்ட் பி சப்மிசிவ் டு தேர் மாஸ்டர்ஸ்.
வேலைக்காரர்களும் தங்கள் எஜமான்களுக்கு அப்படி அடங்கி இருக்க
வேண்டும்.
வேலைக்காரர்கள் மட்டுமல்ல,
chapter 3 verse 1, even wives have to be submissive to their husbands even if the husbands are unreasonable.
மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே புருஷன் அநீதி உள்ளவனா இருந்தாலும் கூட மனைவிமார்கள் அவளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
Now if your husband is physically beating you, of course it's good to stay away from him.
சரீர பிரகாரம் உங்களை அடிக்கிறவராய் உங்கள் கணவர் இருந்தால் அவரை விட்டு தூர விலகி இருப்பது நல்லது.
But otherwise,
இல்லாவிட்டால்,
if you have an unreasonable husband, many wives have unreasonable husbands.
அநேக மனைவிமார்களுக்கு கர்த்தருக்கு பயப்படாத கணவன்மார்கள் இருக்கிறார்கள்.
Think of Jesus' example.
இயேசுவின் மாதிரியை பின்பற்றி
பாருங்கள். Wives, follow the example of Jesus.
மனைவிகளே, இயேசுவின் உதாரணத்தை பின்பற்றுங்கள்.
And win your husband by your behavior.
உங்களை நடக்கினாலே உங்கள் கணவன்மார்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Many husbands are not converted because their Christian wives are so arrogant and proud.
அநேக புருஷன்மார்கள் ரட்சிக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் தங்களுடைய கிறிஸ்தவ மனைவிமார்கள் அவர்கள் பெருமையுள்ளவர்களாய் இருமாப்பள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
Let them see your respectful behavior.
உங்களுடைய பயபக்தியுள்ள நடக்கை அவர்கள் பார்க்கட்டும்.
Let them see that your adornment is not hairdo and jewelry and all that.
உங்களுடைய அலங்கரிப்பு மயிரை பெண்ணி பொன்னாபரணாலே இல்லாமல் இருக்கிறதை அவர்கள்
காணட்டும். And putting on expensive clothes.
அல்லது விலையேறப்பட்ட வஸ்திரத்தை தெரியாமல் இருக்கிறதை பார்க்கட்டும்.
But let it be the hidden person of the heart.
அங்கே இருதயத்திலே மறைந்திருக்க குணமே உங்கள் அலங்காரமாய் இருக்க
கடவுள். Gentle and quiet spirit.
சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி.
He says this is how the holy women obeyed God in olden times.
இப்படி தான் பூர்வத்திலே பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள்.
For example, Sarah obeyed Abraham.
உதாரணமாக சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள்.
And then he tells husbands,
புருஷர்களே,
you also likewise,
நீங்களும் அதே போல,
you also need to follow Christ's example,
நீங்களும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும்.
And recognize that your wife is a weaker vessel and live in an understanding way with her.
உங்கள் மனைவி பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினாலே நீங்கள் விவேகத்தோடு கூட நடந்து கொள்ளுங்கள்.
Remember that she is a fellow heir, she is sitting with you on the throne along with you as an equal.
சிங்காசனத்தில் உங்களோடு கூட சமமான ஒரு நபராக அங்கே உடன் சுதந்திரராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You don't give her that position of equality.
அந்த சமமான நிலை என்ற ஸ்தலத்தை கொடுக்கவில்லை என்றால்,
when you pray God will not hear you.
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்.
Then he speaks a word about controlling our tongue.
நம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிறதை குறித்து பேசுகிறார்.
He says don't speak evil for evil verse 9 or insult for insult.
தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் பேசாமல்,
but bless people.
ஆசீர்வதியுங்கள்
ஜனங்களே. Because if you want to live a good life,
நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும்
என்றால் learn to control your tongue.
நாவையும் கட்டுப்படுத்த நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
From speaking evil and from telling lies.
பொய் சொல்வதிலிருந்தும் தீமையை பேசுவதிலிருந்தும் உங்கள் நாவை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள்.
Here is a wonderful verse, chapter 3 verse 13, which is very similar to Romans 8:28.
ரோமர் 8:28 க்கு ஒப்பாக இங்கே 13ஆம் வசனம் நல்ல ஒரு வசனமாய் காணப்படுகிறது.
Who can harm you if you are zealous to do what is good?
நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்?
Nobody can harm you.
யாருமே உங்களுக்கு தீமை செய்ய முடியாது.
You do what is good.
நன்மை
என்னவாக செய்யுங்கள்.
நன்மை செய்வதற்கு நீங்கள் வியாக்கியமாய்
இருங்கள்.
உங்களுக்கு ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நன்மையாகவே மாறும்.
And so he says here.
ஆகவே அவர் இங்கே சொல்கிறார்,
if you suffer for the sake of righteousness, don't be afraid.
நீதி நிமித்தமாய் பாடுபட்டால் பயப்பட வேண்டாம்.
And don't be troubled.
நீங்கள் கலங்க வேண்டாம்.
In chapter 4 again he speaks about how Christ suffered for us.
நான்காம் அதிகாரத்தில் மீண்டுமாய் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால்
you must have the same armor in your mind.
நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள்.
A willingness to suffer.
பாடுபடுவதற்குரிய எப்பொழுது மன விருப்பம்.
Because then you can overcome sin, it says in verse 1.
அப்பொழுது நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
Christ suffered in the flesh means he denied the flesh constantly.
இயேசு மாம்சத்திலே பாடுபட்டார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து தம்முடைய மாம்சத்துக்கு இல்லை என்று சொன்னார்.
And if you go that same way,
இதே வழியில் நீங்களும் போவீர்களா?
Verse 1, you'll stop sinning.
நீங்கள் பாவம் செய்வதை நிறுத்தி விடுவீர்கள்.
And live the rest of your life to do the will of God.
மீதியுள்ள நாட்களிலே நீங்கள் தேவ சத்தியத்தை செய்வீர்கள்.
So the solution is to go the way that Jesus went of denying yourself.
இயேசு எப்படி தம்மை தாமே வெறுத்து முன் சென்றாரோ அதே வழியிலே நாம் செல்வதாக.
Then he gives some practical advice.
பிற நடைமுறையான சில ஆலோசனைகளை சொல்கிறார்.
To be hospitable to one another, verse 9.
9ஆம் வசனத்திலே ஒருவருக்கு உபசரியுங்கள்.
To cover people's sins with a blanket of love, verse 8.
8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அன்பினாலே திரளான பாவங்களை மூடுங்கள்.
And if you have a gift, exercise that gift, verse 10.
10ஆம் வசனத்திலே இருக்குமானால் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்த முடியாய் அதை பயன்படுத்துங்கள்.
If your gift is the gift of speaking, speak as the voice of God, verse 11.
11ஆம் வசனத்திலே போதிக்கிற வரம் இருந்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கக்கடவும்.
So that God can be glorified.
அப்பொழுது இயேசுவினுடைய தேவனுடைய நாம் மகிமைப்படும்.
He says, don't be surprised if you go through many trials, verse 12.
பன்னிரண்டாம் வசனத்திலே நீங்கள் உபத்திரவங்களுக்காக கடந்து செல்லும்போது அதை ஆச்சரியப்பட்டு புதுமையை தகிக்க வேண்டாம்.
One of the great themes of Peter's letter is suffering.
பேதுருடைய நிருபத்தினுடைய ஒரு மைய பொருள் என்னவென்றால் பாடுபடுதல் உபத்திரவம்.
But he says, don't suffer, verse 15, as a murderer or a thief.
கொலைபாதகனாயாவது திருடனாயாவது யாரும் பாடுபட வேண்டாம்.
Or as a busybody in other people's matters.
அல்லது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொள்வதனாலே பாடுபட வேண்டாம்.
Many believers are busybodies in other people's matters.
அநேக விசுவாசிகள் மற்றவருடைய அந்நிய காரியங்களில் தலையிடுகளாய் இருக்கிறார்கள்.
We have to finish with that.
நாம் அதை முடித்துக் கொள்ள வேண்டும்.
And then he says,
பிறகு சொல்கிறார்,
that we must be careful not we must be careful to recognize that the household of God is a place, verse 17, where we judge ourselves.
17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தேவனுடைய வீடானது ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே நியாயந்திருக்கிற ஒரு இடமா இருக்க வேண்டும்.
If we judge ourselves,
நம்மை நாமே நியாயந்திருத்தால்,
then that proves that we are in God's house.
நாம் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம் என்பதை
நிரூபிக்கும். We judge ourselves first.
முதலாவதாக நம்மை நாமே நியாயந்திருக்கிறோம்.
Then in chapter 5,
5ஆம் அதிகாரம்,
he gives an exhortation to elders to look after God's flock without any desire for making money through that.
தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும், ஆனால் அதை ஆதாய தொழிலாக எண்ணக்கூடாது என்று சொல்கிறார்.
பட் பி அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ்,
மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்கள்.
An elder must not be an elder to make money.
ஒரு மூப்பர் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மூப்பராக இருக்கக்கூடாது.
Not be to make money that he becomes a preacher.
பிரசங்கிப்பதையே ஒரு ஆதாய தொழிலாக எண்ணக்கூடாது.
But because he's called by God.
ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டபடினாலே ஒரு ஊழியனாக இருக்க வேண்டும்.
And he must be an example.
அவன் ஒரு மாதிரியா இருக்க வேண்டும்.
God gives his grace to the humble, it says in verse 5.
ஐந்தாம் வசனத்திலே தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்.
So therefore humble yourself under all the circumstances God allows in your life.
ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலே உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
And then God will exalt you at the right time.
சரியான நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார்.
He speaks then about our attitude to Satan, who's like a roaring lion in verse 8.
எட்டாம் வசனத்திலே கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிற பிசாசின் மீது நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை.
We don't have to be afraid of the devil.
பிசாசை பார்த்து நாம் பயப்பட
தேவையில்லை. Resist him.
அவனை எதிர்த்து நில்லுங்கள்.
And you can overcome him.
அப்பொழுது அவனை ஜெயிக்க முடியும்.
Satan can come against us in times of trial to make us discouraged and feel sorry for ourselves.
உபத்திரவங்களின் நாட்களிலே பிசாசு நம்மிடத்திலே வந்து நம்மை அதிரியப்படுத்தி நாம் நமக்காக பரிதாபப்பட முடியாது செய்து
விடுவான்.
அவனை எதிர்த்து நில்லுங்கள்.
God may allow you to go through suffering from the hands of Satan for quite some time.
சில காலங்களுக்கு பிசாசினுடைய கரத்திலிருந்து வருகிற தீமைகளுக்குள்ள கடந்து செல்ல தேவன் உங்களை அனுமதிக்கலாம்.
But he says in verse 10, at the end of it, the God of all grace will perfect you, confirm you, strengthen you, and establish you through the trials.
ஆனால் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சகல கிருபையும் புரிந்த தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடம் நம்பிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக.
God wants us to overcome in trials.
உபத்திரங்களில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
He wants to overcome in when we work under difficult masters.
நாம் கடினமான எஜமான்களுக்கு கீழாக வேலை செய்யும் பொழுது மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
Difficult husbands.
கடினமான புருஷன்.
When we suffer unrighteously.
அநீதியாய் பாடுபட்டால்.
And he says in verse 12, this is the true grace of God.
இதுதான் தேவனுடைய மெய்யான கிருபை என்று சொல்கிறார்.
Stand firm in this.
இதிலே நீங்கள் உறுதியாய் நிலைத்திருங்கள்.
Not one word about making money or being healthy or being healed.
ஆரோக்கியமா இருக்க வேண்டும், குணமாக்கப்பட வேண்டும், பணக்காரலை மாற வேண்டும் என்ற ஒரு வசனம் கூட இல்லை.
That is a false grace.
அது பொய்யான கிருபை.
The true grace is that which helps us to overcome sin and live a holy life.
மெய்யான கிருபை என்பது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி
செய்யக்கூடிய ஒன்று. Helps us to humble ourselves in all situations.
எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்தக்கூடிய உதவி செய்கிற கிருபை.
Follows Jesus example in never reviling at those who revile against us.
நம்மை வையறவளை ஒரு காலம் வையாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை.
These epistles are a great corrective to the false gospel being preached today.
இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற பொய்யான கிருபை சீர்திருத்தத்திற்காக இருக்கக்கூடிய சுவிசேஷங்கள் இவைகள் நிருபங்கள்.
God help us to have ears to hear.
நாம் காதுள்ளவர்களாய் இதை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென். வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
திரும்பமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now reached the second letter of Peter.
வேதாகம முழுவதும் என்கிற இந்த வேத பாட தொடரிலே பேதுரு எழுதின இரண்டாம் நிருபத்திற்கு வந்திருக்கிறோம்.
And the subject of this letter is promises and dangers for the Christian.
கிறிஸ்தவனுக்கு உள்ள வாக்குத்தத்தங்களும் அபாயங்களும் என்கிற கருப்பொருளிலே இது எழுதப்பட்டிருக்கிறது.
We are not aware of all the promises God has given and we are not aware of many of the dangers.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களை அறியாமல் இருக்கிறோம். அதே சமயத்திலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அபாயங்களையும் அறியாமல் இருக்கிறோம்.
And Peter is writing one of his last letters before he is going to be killed.
பேதுரு தான் கொல்லப்படுவதற்கு முன்பதாக கடைசி நிருபத்தை எழுதுகிறார்.
He says in chapter 1 verse 14 that I know the Lord has made clear to me that I'm going to leave this body pretty soon.
அவர் 14 வசனத்திலே இந்த கூடாரத்தில் நான் இருக்கும்பொழுதும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
In the things that he has written in this letter.
இந்த நிருபத்திலே அவர் எழுதியிருக்கிற காரியம்.
Notice what he says.
அவர் என்ன சொல்கிறார் என்று கவனித்து பாருங்கள். 12
I will always be ready to remind you of these things.
உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன்.
Even though you already know them.
ஏற்கனவே இவைகளை நீங்கள் அறிந்திருந்தாலும்.
And you have been established in this truth.
இந்த சத்தியங்களிலே நீங்கள் உறுதிப்பட்டிருந்தோம்.
But I will still remind you.
ஆனாலும் உங்களை நான் நினைப்பூட்டுவேன்.
And as long as I live, I will keep on reminding you of these things.
இந்த கூடாரத்திலே நான் இருக்கும்பொழுதும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிட்டுக் கொண்டே இருப்பேன்.
And I will be very diligent, verse 15, to ensure that even after I die and go away, you will still remember the things I told you in this letter.
நான் மரித்து சென்று போன பின்பும் இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார்.
What were those things?
அவைகள் என்ன?
The fantastic promises of God.
தேவனுடைய அருமையான வாக்குத்தத்தங்கள்.
And the danger of deception and false prophets.
பொய் தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஏமாற்று வேலை.
Are these important?
இவைகள் முக்கியமா?
Very important.
மிகவும் முக்கியம்.
Many Christians don't know the promises of God.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றால் என்ன என்று
தெரியவில்லை. Many Christians today are just fooled outright by the deceivers.
அதே சமயத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கிறவர்களாலே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்.
So whenever Peter wrote, he wrote a lot about these things.
ஆகவே பேதுரு எப்பொழுதெல்லாம் எழுதுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இவைகளை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார்.
He says that after I die,
நான் மரித்த பிறகு,
whenever you think of me,
எப்பொழுதெல்லாம் என்னை குறித்து எண்ணுகிறீர்களோ,
you remember, oh, that's the man who told us about the promises of God and about the dangers we face.
ஓ, இவர்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்தும் நாம் வஞ்சிக்கப்படும்படியாக உள்ள அபாயங்களை குறித்தும் சொன்னவர் எழுதினவர் என்று எண்ணுவீர்கள்.
You'll always remember me.
நீங்கள் எப்பொழுதுமே என்னை நினைத்துக்
கொள்வீர்கள். So what about these promises?
இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன?
First of all, he says in verse 3.
மூன்றாம் வசனத்திலே சொல்கிறார்.
Chapter 1.
ஒன்றாம் அதிகாரம்.
God's power has granted us every single thing necessary for life and godliness.
ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்தருள் இருக்கிறது.
Now there are many things for which the Bible doesn't have an answer.
பல காரியங்களுக்கு வேதத்திலே பதில் இல்லை.
Why is there so much poverty in the world?
ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு தரித்திரம்
காணப்படுகிறது? Why is there so much sickness?
ஏன் இவ்வளவு வியாதி காணப்படுகிறது?
Why is so many believers not healed?
ஏன் இவ்வளவு விசுவாசிகள் குணப்படாமல்
இருக்கிறார்கள்? We don't know the answer to all those things.
இந்த எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் தெரியாது.
We should not pretend that we know the answer.
நமக்கு பதில் தெரிவது போல நடிக்கவும் கூடாது.
But
ஆனால்
everything necessary for me to live a godly life,
தேவபக்தி வாழ்வதற்கு நான் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும்,
how to live a life pleasing to God,
தேவனுக்கு பிரியமாய் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியம்,
everything necessary for that is revealed in scripture.
இதற்கு தேவையான எல்லா காரியங்களும் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
the Bible is not a science book, so it doesn't give us scientific answers.
வேதமானது ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல, ஆக விஞ்ஞானத்தின் ரீதியாக பதில்கள் இதில் இல்லை.
It was written to bring us in a relationship with God.
இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் நம்மை தேவனோடு கூட உள்ள உறவிலே கொண்டு வரும்படியாக.
When it says his divine power in verse 3 is referring to the power of the Holy Spirit.
ஆகவே அவருடைய திவ்ய வல்லமை என்று சொல்லும்பொழுது அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை குறிக்கிறது.
The power of the Holy Spirit has been given to us so that we can live a godly life.
நாம் தேவ பக்தியில வாழ்க்கை வாழும்படிக்குத்தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கொடுக்கப்படுகிறது.
So that's the first thing we need to know.
ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம்
இதுதான். And this comes to us through the true knowledge of God who has called us to his glory, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்மை மகிமையிலே மகிமினாலே அழைத்த தேவன், அவரை அழைத்த அறிவினாலே இது வருகிறது என்று
சொல்றார். Through knowing God that we come to this experiences power.
தேவனை அறிகிற அறிவினாலே தான் நாம் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும்.
The next thing he says in verse 4.
நான்காம் வசனத்திலே அவர் சொல்கிற இரண்டாவது காரியம்,
he says as you come to know God,
நீங்கள் அப்படி தேவனை அறியும் பொழுது,
you will discover he has made some fantastic promises.
அவர் அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
Precious and magnificent promises.
அருமையும் இனிமையுமான வாக்குத்தத்தங்கள்.
And what is the greatest promise of all?
எல்லா வாக்குத்தத்தங்களை காட்டிலும் மேன்மையான வாக்குத்தம் என்ன?
What is the greatest thing that God can give us?
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன?
It's not forgiveness of sins.
அது பாவ மன்னிப்பு அல்ல.
That's just like cleaning a dirty cup.
அது ஒரு அழுக்கான பாத்திரத்தை சுத்தம் பண்ணது போல.
Supposing a child takes a dirty cup to its mother.
ஒரு குழந்தை ஒரு அசுத்தமான பாத்திரத்தை தன்னுடைய தாயினிடத்தில் எடுத்து செல்கிறார்.
Just cleans the cup.
அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணுகிறான் தாய்.
And then what is, does the mother give an empty cup to the child?
பிறகு வெறுமையான பாத்திரத்தை அந்த குழந்தைக்கு திரும்பி கொடுப்பாளா?
Fill it with some milk or juice or something.
அல்லது ஒரு பாலோ ஒரு ஜூஸோ அதில் நிரப்பி
கொடுக்கிறார்.
அவருடைய திவ்ய ஸ்வபாவம்.
God has promised that we can partake of his divine nature.
அவருடைய திவ்ய ஸ்வபாவத்திலே நாம் பங்காளிகளாய் மாற முடியும் என்று தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
And that enables us to escape all the corruption that is in the world by lust.
இச்சினாலே உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கும் நாம் தப்பும்படி இது நமக்கு உதவி செய்கிறது.
How do we escape the corruption that is in the world by lust?
இச்சினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் எப்படி தப்ப முடியும்?
It's not by fighting it alone.
தனியாக இருந்து அதனோடு கூட போராடுவதனாலே அல்ல.
Our fight becomes stronger when we partake the divine nature.
தெய்வீக ஸ்வபாவத்திலே நாம் பங்கடையும் பொழுது நாம் வலிமையாக யுத்தம் பண்ணுகிறோம்.
Now notice here.
இங்கே கவனித்து
பாருங்க. You cannot manufacture the divine nature.
இந்த திவ்ய ஸ்வபாவத்தை நீங்களாக உற்பத்தி செய்ய முடியாது.
You cannot by effort and effort and effort produce this divine nature.
நீங்கள் முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து திவ்ய ஸ்வபாவத்தை உண்டாக்க முடியாது.
You have to partake of it.
நீங்கள் அதிலே பங்காளியாக மாற வேண்டும்.
Partake of it means God gives it to you and you take it.
நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதை கொடுக்கிறார், நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள.
He has to give it to you.
அவர்தான் உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும்.
You cannot produce it.
நீங்களாகவே அதை உற்பத்தி செய்ய முடியாது.
Lot of people have tried to produce the nature of Christ.
அநேகர் கிறிஸ்துவின் சுபாவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உற்பத்தி செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள்.
They tried to obey the sermon on the mount and become like Christ.
அவர்கள் மலை பிரசங்கத்தின்படியே வாழ முயற்சித்திருக்கிறார்கள்.
There is a very well known book called The Imitation of Christ.
கிறிஸ்துவை பிரதிபலிப்பது என்கிறதான நல்ல ஒரு புத்தகம் இருக்கிறது.
Now I'm sorry to disappoint you, but you cannot imitate Christ.
நான் உங்களை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதிலே வருத்தப்படுகிறேன். நீங்கள் ஒரு காலம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது.
You have to partake of his nature.
அவருடைய ஸ்வபாவத்திலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும்.
If you imitate him, you will have an external righteousness like even some non-Christians have tried to imitate Christ.
கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதுபோல வெளியரங்கமாக வெளிப்பிரகாரமாகத்தான் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்.
That will only be on the outside.
அது வெளிப்பிரகாரமாக மட்டுமே இருக்கும்.
You'll be like a whitewashed grave.
நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கலரியை போல இருப்பீர்கள்.
Death inside but whitewashed on the outside.
உள்ளே மரணம் இருக்கிறது, வெளியே வெள்ளை கலர் வெள்ளையை விலை பூசப்பட்டிருக்கிறது.
Cup clean on the outside but dirty inside.
வெளிப்பிரகாரமாக சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் உள்ளேயோ அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது.
If you partake of God's nature,
ஆனால் தெய்வீக ஸ்வபாவத்தில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது,
then it will be from inside.
அது உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு காரியம்.
The rivers of living water must flow from inside us.
ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உள்ளே இருந்து புறப்பட்டு ஓட வேண்டும்.
This is the greatest promise of all.
ஆகவே எல்லா வாக்குத்தத்துக்கும் மேலாக உள்ள வாக்குத்தத்தம்
இது. Greatest thing that God can give us is not physical healing or money.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய காரியமானது பணமோ குணமோ குணமாக்குதலோ அல்ல.
But his own nature.
ஆனால் அவருடைய சொந்த ஸ்வபாவத்தை.
I wish there were more people in the world who would seek for that.
இதை தேடுகிற ஜனங்கள் அதிகமாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
When Jesus said seek first God's kingdom and his righteousness,
முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று
சொல்லும்போது what is his righteousness
அவருடைய நீதி என்றால் என்ன
many people say seek the kingdom of god first
அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொல்கிறார்
but jesus said seek his righteousness first also
ஆனால் அதோடு கூட அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று இயேசு
சொல்கிறார் that is to partake of his nature
அதுதான் அவருடைய சுபாவத்திலே பங்கு பெறுவது
his righteousness is his divine nature
அவருடைய நீதி என்பது அவருடைய தெய்வீக சுபாவமாய் இருக்கிறது
that first
அதை முதலாவது தேடுங்கள்
and your earthly necessities like healing money and all god will add to you
குணமாக்குதல் பணம் போன்றதான பூமியினுடைய தேவைகள் எல்லாம் தேவன் உங்களோ அதோடு கூட சேர்த்து கொடுப்பார்
I have experienced that for 47 years
47 ஆண்டுகளாக இதை நான் அனுபவித்திருக்கிறேன்
I never sought for healing or money
ஒரு காலம் நான் சுகமாக்கப்படும்படியாகவோ பணத்துக்காகவோ நான் தேடி போன்ற போனதில்லை
God has given me enough health and finances for my needs
ஆனால் என்னுடைய தேவையை சந்திக்கத்தக்க அளவிலே எனக்கு போதுமான ஆரோக்கியத்தையும் பணத்தையும் கொடுத்திருக்கிறார்
But I never spent one day seeking after those things after I was born again
ஆனால் மறுபடியும் பிறந்த பிறகு ஒரு நாளாயிலும் நான் அதை தேடி சென்றதில்லை
I have sought to partake of God's nature
தேவனுடைய சுபாவத்திலே பங்கு பெறும்படியாக நான் முயற்சித்திருக்கிறேன்
That is how we must live on this earth
இப்படி தான் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்
And so he speaks about certain qualities that we must have in our life.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில சுபாவங்களை குறித்து சொல்கிறார்.
And in verse 9 he tells us how we can become blind.
9வது வசனத்தில் எப்படி நாம் குருடனாய் மாறி போக முடியும் என்று சொல்கிறார்.
If you forget
நீங்கள் மறக்கப்பட்டால்
how you were cleansed from your sinful life.
உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனால்
you will become blind and short-sighted.
நீங்கள் கண் சொருகி போன குருடனாய் மாறி விடுவீர்கள்.
We must never forget how much God has forgiven us.
தேவன் இந்த அளவுக்கு நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதை ஒரு காலம் மறந்து போய் விடக்கூடாது.
We don't have to remember our sins and feel guilty because they are cleansed and forgiven.
நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன எண்ணி பார்த்து நாம் அதன் மூலமாக குற்ற உணர்வு அடைய கூடாது. ஏனென்றால் அதெல்லாம் தேவன் கழுவி விட்டார்.
Never forget the pit from which God pulled you out.
ஆனால் தேவன் உங்களை தூக்கி எடுத்த அந்த குழியை நீங்கள் மறந்து போக வேண்டாம்.
Then in chapter 2,
இரண்டாம் அதிகாரம்
He warns us about false prophets.
பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து அவர் நம்மை எச்சரிக்கிறார்.
There are two marks of false prophets.
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இரண்டு அடையாளங்கள் காணப்படுகிறது.
First of all,
முதலாவதாக
they were greedy for your money, verse 3.
மூன்றாம் வசனத்திலே அவர்கள் உங்களுடைய பணத்திற்காக பொருளாசையுள்ளவர்களாக
இருக்கிறார். In their greed they will exploit you with false words.
அப்படி அவர்கள் பொருளாசைக்குள்ளவர்களாக இருக்கும்பொழுது பொய்யான தந்திரமான வார்த்தைகளாலே உங்களை வஞ்சிப்பார்கள்.
He says in verse 1 in the Old Testament there were many false prophets. Now also there will be false teachers among you.
ஒன்றாம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டிலே அநேக கள்ளத்திற்கு இருந்தார்கள் இப்பொழுதும் கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ள இருப்பார்கள்.
And because of them the way of truth will be maligned.
இதனாலே சத்தியத்தினுடைய வழியானது அது அசசிப்படும் என்று பார்க்கிறோம் சத்திய மார்க்கமானது தூஷிக்கப்படும்
ஐ பிலீவ் தட் இஸ் ஹேப்பனிங் டுடே
இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன்
many preachers on television who are only after your money
அநேக டிவி பிரசங்கியார்கள் உங்களுடைய பணத்தின் பின்னாக இருக்கிறார்கள்
and speak all type of false words to deceive you
உங்களை ஏமாற்றுவதற்காக பலவிதமான பொய்யான வார்த்தைகளை பேசுகிறார்கள்
take money from poor people and live in grand style themselves
ஏழை மக்களிடம் இந்த பணத்தை வசூலித்து தாங்களோ சுகபோகமான வாழ்க்கை வாழுகிறார்கள்
such preachers are false prophets
இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் கள்ள போதகர்கள்
we think false prophets are only those who got a wrong doctrine
தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் மட்டுமே கள்ள போதகர்கள்
Those with wrong doctrine are not so dangerous false prophets.
தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் அவ்வளவு அபாயமுள்ள கள்ளத்தீர்க்கதரிசிகள்
அல்ல. Somebody comes to you and says Jesus Christ was not God, he was a created being.
யாரோ ஒருவர் வந்து இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல அவர் உண்டாக்கப்பட்ட வஸ்து என்று சொன்னால்
or the Jesus Christ was sinful like us.
அல்லது நம்மை போல இயேசுவும் பாவமுள்ளவராய் இருந்தார் என்று சொன்னால்
those are all false prophets. You don't have to listen to them. That's no danger. You immediately see that's wrong.
அவர்கள் எல்லாரும் கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவர்களை கேட்ட மாத்திரத்திலே நீங்கள் அவர் கள்ளத்தீர்க்கதரிசன் என்பதை கண்டுபிடித்து விடுவீர்கள்.
But when a person speaks all the correct doctrine
ஆனால் ஒரு நபர் சரியான உபதேசங்களை பேசி
but he is greedy for your money
அதே சமயத்தில் உங்களுடைய பணத்துக்காக ஆசைப்படுகிறவராய் இருந்தால்
unfortunately you will not recognize him as a false prophet
துர்பாக்கிய நிலையிலே நீங்கள் அவரை கள்ளத்தீர்க்கதரிசி என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள்
number one mark of a false prophet is that he is after your money
ஆகவே கள்ள போதகனுடைய முதல் அடையாளம் உங்கள் பணத்தின் பின்னாக வருவார்
and the second is
இரண்டாவது காரியம்
he is immoral
அவன் ஒழுங்கற்றவனாய்
இருப்பான் verse 14 his eyes will be full of adultery
அவனுடைய கண்கள் விபச்சாரத்தினாலே நிறைந்திருக்கும் என்று 14வது வசனத்தை பார்க்கிறோம்
people who are very careless in their relationship with women
ஸ்திரீகளோடு கூட உள்ள உறவிலே அவர்கள் மிகவும் கவலையினமாய் இருப்பார்கள்
many of these false prophets will be people who have divorced their wives and married again somebody else
இப்படிப்பட்ட அநேக கள்ள போதகர்கள் தங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்து அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட மனைவிகளை திருமணம் பண்ணி இருப்பார்கள்
never listen to a man who is divorced what can he teach you
அப்படி விவாகரத்து செய்த ஒரு மனிதனை ஒரு காலம் நீங்கள் கேட்க வேண்டாம் அவன் என்ன உங்களுக்கு போதிக்க முடியும்
if a man cannot live properly with his own wife at home what can he teach you
தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய மனைவியோடு கூட ஒழுங்காக வாழ முடியாத மனிதன் உங்களுக்கு என்ன போதிப்பான்
a man who is married a divorced person don't listen to such a person
ஏற்கனவே விவாகரத்து செய்த ஒரு பெண்ணை திருமணம் செய்த ஒரு மனிதன் பேசும்போது அவருக்கு செவி கொடுக்க வேண்டாம்
it doesn't matter how gifted he is
அவர் எவ்வளவு வரம் பெற்றவராய் இருந்தாலும் பரவாயில்லை
a lot of doctrines may be right
உபதேசங்கள் சரியா இருக்கலாம்
but look at his life
அவர் வாழ்க்கையை பாருங்கள்
disobeyed God's word
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவர்
so this is something we have to be very careful about
ஆகவே இந்த விஷயத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க
வேண்டும் the sexual area
பாலிய உறவு என்கிற பகுதியில்
having eyes full of adultery refers to a whole area of sex
விபச்சார மயக்கத்தினாலே நிறைந்தவர்கள் என்று சொன்னால் அது பாலியல் உறவு சம்பந்தமான
காரியங்கள்.
அந்த விவாகரத்தும் இந்த காரியத்திலே தான் வருகிறது.
சோ செக்ஸ் அண்ட் மணி are the two areas by which you identify false prophets.
ஆகவே கள்ள போதகனை அடையாளம் கண்டுகொள்வது ஒன்று ஒரு காரியம் பணம், இன்னொரு காரியம் பாலியல் உறவு.
Do they have a good family life?
அவளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா?
It doesn't matter if their wives are not spiritual.
அவளை மனைவிமார்கள் ஆவிக்குள்ள இல்லை என்றால் பரவாயில்லை.
A godly man may sometimes have a bad wife.
தேவபக்தியுள்ள ஒரு மனிதனுக்கு மோசமான மனைவி இருக்கலாம்.
But he will be a faithful husband. That is the point.
ஆனால் இவரோ ஒரு உண்மையுள்ள கணவனாக இருப்பார்.
He will not divorce his wife and he will not marry a divorcee.
அவன் தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்ய மாட்டான். அதே சமயத்தில் விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்ணையும் திரும்பவும் செய்ய மாட்டான்.
He will be pure in the sexual area.
இந்த பாலியல் உறவு விஷயத்திலே மிகவும் தூய்மையாக இருப்பார்.
It is impurity in the sexual area that leads to divorce.
பாலியல் உறவிலே தூய்மையற்ற இருப்பதுதான் விவாகரத்திற்கு வழிவகுக்கிறது.
And in verse 14 again it mentions about having a heart trained in greed.
பொருளாசையிலே பழகின இருதயம் என்று 14 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Another mark of a false prophet in verse 14 again.
மீண்டுமாய் இன்னொரு அடையாளத்தை 14 வசனத்திலே பார்த்து
they never cease from sin.
அவர்கள் பாவத்தை விட்டு ஓயாதவர்கள்.
So in verse 14 itself you have at least 3 things.
14 வசனத்திலே மட்டுமே 3 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Eyes which are impure.
சுத்தமில்லாத கண்கள்.
Unfaithfulness in the sexual area.
பாலியல் உறவிலே உண்மையற்ற வாழ்க்கை.
A heart that is after your money.
உங்களுடைய பணத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு இருதயம்.
And they never tell you how you can stop sinning.
எப்படி பாவம் செய்வதை நிறுத்த முடியும் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள்.
They never stop sinning themselves.
அவர்கள் தாங்களாகவே பாவத்தை விட்டு ஓய மாட்டார்கள்.
One mark of a false prophet is they never cease from sin.
கள்ள போதகனுக்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் பாவம் செய்வதை நிறுத்த மாட்டார்கள்.
And they never tell you how you can stop sinning.
நீங்களும் பாவம் செய்வதை எப்படி நிறுத்தலாம் என்று சொல்லவும் மாட்டார்கள்.
Unfortunately, Christendom has gone so far away from God.
துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவமானது தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் விலகி போய்விடுது.
When you hear somebody tells you telling you how to stop sinning, they call him a false prophet.
பாவம் செய்வதை நிறுத்துவது எப்படி என்று யாராவது பிரசங்கித்தால் அவரை உடனே கள்ளத்தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்.
But if somebody says you'll keep on sinning as a believer, that is a true prophet.
ஆனால் விசுவாசியாக இருந்தால் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் மெய்யான தீர்க்கதரிசி என்று
சொல்கிறார். The devil has turned things upside down.
பிசாசானவன் தலைகீழாய் காரியங்களை மாற்றி விட்டான்.
It's the man who tells you how to stop sinning who's a true prophet.
மெய்யான தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் பாவம் செய்வதை எப்படி நிறுத்த முடியும் என்று சொல்கிறார்.
And it's the man who allows you to continue in sinning who's a false prophet.
பாவத்திலே நிலைத்திருக்க முடியாத அனுமதிக்கிறவர் தான் கள்ளப்போதகன்.
Another mark of these people.
இந்த மக்களுடைய இன்னொரு அடையாளம்
is that they are rebellious against authority.
அவர்கள் அதிகாரங்களுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிறவர்களாக இருப்பார்கள்.
They revile even angelic majesties, it says in verse 10.
10 வசனத்திலே அவர்கள் தூதர்களுடைய காரியங்களை கூட அவர்கள் தூஷணமாய் குற்றப்படுத்துவார்கள்.
They are people who can speak evil of God's servants.
தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து தீமையாய் பேசுவார்கள்.
But if you are a truly godly person,
ஆனால் நீங்கள் ஒரு மெய்யான தேவ மனிதனாக
can knows how to keep even godly people from temptation.
கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க அறிந்திருக்கிறார்.
And he compares these people to the angels who sinned, verse 4, in Noah's time.
நோவா காலங்களிலே பாவம் செய்த தூதர்களுக்கு ஒப்பாய் இவர்களை பேசுகிறார்.
And in the midst of it there was one man Noah who is called a preacher of righteousness in verse 5.
அவர்களுக்கு மத்தியிலே நீதியை பிரசங்கித்த நோவா என்கிற ஒரு நீதிமான் இருந்தான் என்று சொல்கிறார்.
These false prophets are compared to springs without water in verse 17.
17 வசனத்திலே தண்ணீரற்ற மேகங்களுக்கு ஒப்பாக பேசுகிறார். தண்ணீர் இல்லாத கிணறுகளை பற்றி பேசுகிறார்.
And they talk about freedom in their messages, verse 19.
19 வசனத்திலே அவர்கள் சுயாதீனத்தை குறித்து பேசுகிறார்கள்.
But they themselves are defeated.
ஆனால் அவர்களே அடிமைகளாக இருந்து
slaves of corruption.
கேட்டு அடிமைகளாக இருக்கிறார்கள்.
And they entice people by their arrogant words and fleshly desires.
அவருடைய 18 வசனத்திலே பார்க்கிறோம் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மற்ற மக்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள்.
Then he speaks about the possibility of our having escaped the sin in the world and then going back into the sin again.
பிறகு உலகத்தின் பாவங்களுக்கு தப்பி மீண்டுமாய் பின்வாங்கி போய் உலகத்தின் பாவங்களுக்காக செல்கிறதை பற்றி
பேசுகிறார். Think of a person who has come to Christ.
கிறிஸ்துவண்டை வந்த ஒரு நபரை எண்ணி
பாருங்கள். 20 வசனம். Escape the defilements of the world.
உலகத்தின் அசுங்களுக்கு தப்பினவர்.
Come to know Jesus as his savior.
கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர். மறுபடியும் பிறந்தவர்.
And then he backslides.
அவர் பின்வாங்கி போகிறார்.
And he gets entangled in those things again.
அந்த காரியங்களிலே மறுபடியும் சிக்கிக் கொள்கிறார்.
What is his last condition?
அவருடைய பின்னிலைமை எப்படி இருக்கும்?
It says here, worse than the first. He's lost his salvation.
அவன் ரட்சிப்பை இழந்து விட்டான். பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் கேடுள்ளதா இருக்கும்.
It's amazing how the New Testament speaks so much about a possibility of a man losing his salvation and yet Most Christians don't believe it's possible.
புதிய ஏற்பாடு ஒரு மனிதன் எப்படி தன் ரட்சிப்பை இழந்து விட முடியும் என்பதை குறித்து தெளிவாக பேசியும் அநேகர் அதை நம்பாமல் இருக்கிறார்.
This is how so many Christians are going to hell.
இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு செல்கிறார்கள்.
They listen to these false preachers who say, "Oh, you'll never lose your salvation."
நீ ஒரு கால் உன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியாது என்று சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி
கொடுக்கிறபடினாலே. Your last state can be worse than the first.
உன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் கேடுவதா இருக்கும்.
The dog that's vomited out something can go and eat that up again.
நாய் தான் கப்பிலே தின்னுமா மீண்டுமாய் திரும்ப சாப்பிட போகிறது.
And the pig that's washed goes back to its wallowing in the mire.
கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவதற்கு மீண்டுமாய் திரும்புகிறது.
He says it's better for such people not to have known the way of righteousness 21 than to turn away from it.
நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட கற்பனை விட்டு உலகத்தை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தார்கள் அவர்களுக்கு நலமா இருக்கும்.
Then in the last chapter he speaks about the coming of the Lord.
கடைசி அதிகாரத்திலே இயேசுவின் வருகை குறித்து பேசுகிறார்.
He says, remember in the last days,
கடைசி காலத்தை நினைவுகூருங்கள்.
That some people come and say, oh, where is the promise of his coming?
People
will lose the hope of the second coming of Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையினுடைய நம்பிக்கையை ஜனங்கள் இழந்துவிடும் காலம் வரும்.
They will not live in readiness for it.
அதற்குள்ளே ஆயத்தம் என்கிற வாழ்க்கையில் வாழ மாட்டார்கள்.
The important thing in relation to the second coming of Christ is not to know all the details about the tribulation and the antichrist and prophecies concerning that.
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் முக்கியமான காரியம் கடந்த அதற்குரிய தீர்க்கதரிசனங்கள் என்ன, எப்படி வரப்போகிறது, உபத்திரம் வருமா வராதா, இவைகளை குறித்து அறிந்து கொள்வது தேவையில்லை.
To be spiritually ready for it.
ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஆயத்தமா இருப்பதுதான் முக்கியம்.
Why has he spoken so much about false prophets?
ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து இவ்வளவு பேசுகிறார்?
Because Jesus himself said in the last days there will be a lot of deception.
கடைசி காலங்களிலே अनेक வஞ்சனைகள் காணப்படும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார்.
Paul said in 1 Timothy 4 in the last times there will be many deceiving spirits in the world.
1 Timothy 4 பவுலே சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற கொடிய ஆவிகள் உலகத்திலே வரும் என்று.
This letter is particularly relevant to the last days.
ஆகவே இந்த நிருபமானது குறிப்பாக கடைசி காலங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு கடிதமாக இருக்கிறது.
There are many false prophets today.
இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக வஞ்சிக்கிறவர்கள்
இருக்கிறார்கள். Why does God allow these deceivers to come into the midst of his children?
தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே இவர்கள் எல்லாம் வருவதற்கு ஏன் தேவன் அனுமதிக்கிறார்?
To test us.
நம்மை சோதிக்க முடியாது.
To see whether we will yield to these deceivers.
இந்த வஞ்சிக்கிறவர்களுக்கு நாம் நம்மை நாமே இணங்கி கொடுக்கிறோமா இல்லையா என்பதை சோதிக்க முடியாது.
Or whether we will follow the word of God.
அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற போகிறோமா?
Dear friends, today God is testing his children through these false prophets coming and preaching all these things.
அருமையான நண்பர்களே, இந்த நாட்களிலே கள்ள போதகர்கள் வந்து இந்த காரியங்களை பிரசங்கிக்கிறார்களே, இதன் மூலமாக தேவனுடைய சோதித்து பார்க்கிறார்.
When you listen to preachers who tell you how to make money and not how to overcome sin.
எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றி மட்டும் பேசுகிறார்கள், பாவத்தை மேற்கொள்வதை பற்றி பேசவில்லை என்று சொன்னால்.
And how to get a better house on earth than a better mansion in heaven.
பரலோகத்தில் நல்ல மாளிகையை பெறுவது எப்படி என்பதை சொல்வதை பார்க்கலாம், இந்த பூமியில் நல்ல வீட்டை கட்டுவது எப்படி என்று சொன்னால்.
God is testing you.
தேவனை சோதித்து பார்க்கிறார்.
To see whether you want something in eternity or something here.
நித்தியத்தில் ஒன்று உங்களுக்கு வேண்டுமா அல்லது இந்த பூமியிலே உங்களுக்கு ஒன்று வேண்டுமா என்பதை சோதித்து
பார்க்கிறார். That's why he allows these false preachers to come and preach to you on television.
ஆகவே தான் டிவியிலே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் போதகர்கள் வந்து பிரசங்கிக்க முடியாது தேவன் அனுமதிக்கிறார்.
Yes, God allows that because that's the way he tests all his children to see what they are interested in.
தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எதில் விருப்பம் இருக்கிறது என்பதை காணும்படியாக தேவன் இவர்களை அனுமதித்து உங்களை சோதிக்கிறார்.
He sees that many who call themselves his children are actually only interested in things on earth.
அநேகர் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் அவர்கள் பூமிக்குரிய காரியங்களில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்
என்று பார்க்கிறார். So God says, okay, you can have things on earth but you won't get anything in heaven.
சரி, பூமிக்குரிய காரியங்களை நீ பெற்றுக்கொள், ஆனால் பரலோகத்தில் ஒன்றும் உனக்கு கிடைக்காது.
Don't be deceived.
வஞ்சிக்கப்படவேண்டாம்.
Christ is coming soon.
கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார்.
It says here in chapter 3 the heavens and the earth are being reserved for fire.
வானமும் பூமியும் ஏழாம் வசனத்திலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
And don't think that the Lord is lazy about fulfilling his promise.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சோம்பல்தனமாக இருக்கிறார் என்று எண்ண வேண்டாம்.
One days with the Lord is 1,000 years, verse 8.
எட்டாம் வசனத்திலே அவருக்கு 1,000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது.
It's only 2 days since he left this earth and went to heaven.
இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு சென்றதுக்கு பிறகு 2 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது.
2,000 years.
2,000 ஆண்டுகள்.
The Lord is waiting for people to repent, verse 9. That's why he's waiting.
அவர் எப்படியாவது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார்.
But one day he will suddenly come.
ஆனால் ஒரு நாளிலே திடீரென்று அவர் வருவார்.
And he's not going to come secretly. He's going to come with a loud trumpet.
அவர் ரகசியமாக வரப்போவதில்லை, எக்காள சத்தத்தோடு
வருவார். In that day when he comes.
அந்த நாளிலே அவர் வரும்பொழுது
the heavens will melt.
வானங்கள் வெந்து உருகி
போகும். Earth will melt.
பூதங்கள் வெந்து உருகி போகும்.
Everything that you have lived for on this earth will be destroyed.
இந்த பூமியிலே நீங்கள் எதற்காக வாழ்ந்தீர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்.
So all these things that you see around you are going to be destroyed pretty soon.
உங்களை சுற்றி பார்க்கிற சகல காரியங்களும் சீக்கிரம் அழிக்கப்பட போகிறது.
How should you live?
நீங்கள் எப்படி வாழ வேண்டும்?
Says you should live in holiness and godliness, verse 11.
11th vasanathile sonnadhu pola parisutha nadakkiyum deva bhakti mullavala vaala
vendum. Notice how Paul, Peter all use the word godliness, godliness, godliness in relation to the last days.
கடைசி நாட்கள் வரும்பொழுது தேவபக்தி என்கிற அந்த பதத்தை பவுலும் பேதரும் எவ்வளவாய் பயன்படுத்துறல என்று
பாருங்க. What you need to hear is not about prosperity and healing but about godliness.
இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய காரியமானது செழிப்பும் உபதேசம் அல்ல, ஆனால் தேவபக்தி குறை உபதேசம்.
Go to the New Testament and see what the apostles taught.
புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக போய் அப்போஸ்தலர் எதை போதித்தாலும் இதை பாருங்க.
It says we should be looking for the coming of this day.
அவர் அந்த நாள் வருவதற்காக நாம் எதிர்பார்த்து
கொண்டிருக்கிறோம். For a new heaven and a new earth, verse 13.
13th வசனத்திலே சொல்லப்பட்டது போல புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று
காத்திருக்கிறோம். When this new heaven and new earth comes, what are you expecting there?
இந்த புது வானமும் புது பூமியும் உண்டாகும் பொழுது எதற்காக எதிர்பார்க்கிறீர்கள்?
Prosperity and health.
செழிப்பையும் ஆரோக்கியத்திற்குமா?
Yes, that will be there.
அது அங்கே இருக்கும்.
But
ஆனால்
இட்ஸ் ரைச்சஸ்னஸ் இட் சேஸ் இன் வெர்ஸ் 13 we are looking for.
13th வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே நீதிக்காக நாம் காத்திருக்கிறோம்.
The primary thing we are looking for in heaven is not prosperity and health but righteousness.
அங்கே நீதிக்காக தான் நாம் பிரதானமாய் காத்திருக்கிறோமே ஒழிய செழிப்பிற்காக அல்ல.
If you are looking for these things,
இவைகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால்,
be diligent verse 14 to be found in him peace spotless and blameless.
நீங்கள் பிழையில்லாதவர்களாய் கரையில்லாதவர்களாய் அவருடைய வருகிலே காணப்படும்படியாய் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள்.
And don't be deceived, he says, by these false teachers who twist even Paul's letters and teach that you can, grace means you can live in sin.
கிருபை என்றால் பாவத்திலே வாழலாம் என்று வேதவசனத்தை புரட்டுகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாருங்கள் என்று
சொல்றார். He says there are people who twist Paul's letters, verse 16.
16th வசனத்திலே பவுலுடைய நிருபங்களையே அவள் திரித்து பேசுகிறவர்களாய் புரட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள்.
He says no, you know all this beforehand and so be on guard, verse 17.
17th வசனத்திலே நீங்கள் இவைகளெல்லாம் முன்னமே அறிந்திருந்து நீங்கள் ஜாக்கிரதையாய்
இருங்கள். Otherwise you'll be led astray by this error.
அல்லது இந்த தவறுகளை நீங்கள் வழிவிலகி
போய்விடவே
நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய்.
But instead,
அதற்கு பதிலாக
grow in grace.
கிருபையிலே வளருங்கள்.
Grow in the knowledge of the Lord.
ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருங்கள்.
That's more important than anything else in life.
வாழ்க்கையிலே பிற காரியங்களை காட்டிலும் இதுதான் முக்கியமானது.
The word of God is a very healthy corrective to all the wrong emphasis in today's preaching in Christendom.
இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே காணப்படுகிற பிரசங்கத்தின் முக்கியத்துவங்கள் எல்லாம் சுட்டி காண்பிப்பதற்கு வேதவசனம் தயாராக இருக்கிறது.
May God help us to be wise.
நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்கும்படியாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.
ஆமென்.